வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பரம தந்தையே, இந்த புதிய வாரத்தின் முதல் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரமும் உம்முடைய வசனங்களை படிக்கும்படியாய் ஆவலோடு காத்திருக்கிற அருமையான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களிலே உம்முடைய வசனங்கள் மூலமாய் அவர்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்கு கீழ்ப்படிய உம்முடைய தூய ஆவியானவரின் பலனை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். எடுத்த தீர்மானங்களிலே உறுதியாய் நிலை நிற்க நீர் கிருபை செய்து வருகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனங்களே அவர்கள் கால்களுக்கு தீபமாயும் பாதைக்கு வெளிச்சமாயும் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்த கேள்விக்குறியோடு இருந்தபொழுது நீயும் என்னுடைய பிள்ளைதான் என்ற நிச்சயத்தை கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, சோர்வோடு இருந்தவர்களுக்கு உம்முடைய வார்த்தையினாலே நீர் உற்சாகத்தை கொடுத்தீர். நம்பிக்கையிழந்த நேரங்களிலே நீர் அவர்கள் பற்றிக் கொள்ளும்படியான அருமையான வாக்கு தத்தங்களை கொடுத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலேயும் கடலிலே சென்று தொழில் செய்யும் எங்களுக்கு அருமையான சகோதரர்களுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டோடு செபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் அவர்கள் கடலுக்குள்ளே செல்லும்பொழுது உம்முடைய பாதுகாவலை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தீயவர்கள் கரங்களுக்கு அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும், தீமையான அலைகளுக்கும் காற்றுகளுக்கும் மலைகளுக்கும் அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, அவர்கள் பாடுபடுவதற்கேற்ற பலன் கிடைக்க நீரே உதவி செய்திடலும். வீடுகளிலே தங்கள் அருமையான கணவன்மாரை சகோதரர்களை அனுப்பிவிட்டு காத்திருக்கும் மனைவிமாருக்காக தாய்மாருக்காக சகோதரிகளுக்காக உடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, அவருடைய எதிர்பார்ப்புகள் வீணாய் போய் விடாதபடி இந்த நாளிலேயும் இந்த வாரம் முழுவதிலேயும் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் தங்கள் பணிக்காக அனுதினமும் பல மைல்கள் பயணம் செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே வைக்கிறோம். பேர்காலமான நிலைமையிலே பயணம் செய்கிறவர்கள் உண்டு, வியாதிப்பட்ட நிலைமையிலே பயணம் செய்கிறவர்கள் உண்டு, சரீரத்தில் பலவீனத்தோடு கூட பணி செய்ய செல்ல வேண்டுமே என்ற பாரத்தோடு செல்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் இறங்கி தேவையான பாதுகாவலையும் நல்ல சுகத்தையும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, வாகனம் ஓட்டுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கவனமாய் வாகனத்தை ஓட்டிச் செல்ல உதவி செய்யும். யாருக்கும் இடையூறாய் அவர்கள் ஓட்டி விடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். அவர்களுக்கும் இடையூறாய் யாரும் குறுக்கே வந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். கவனத்தோடு பொறுப்போடு தங்கள் வாகனத்தை செலுத்த நீரே உதவி செய்தலும். மிக அதிக வேகம் விவேகம் அல்ல என்பதை உணர்ந்தவர்களாய் தங்களுடைய பணியை நிறைவேற்ற கர்த்தர் அருள் புரிவீராக. இன்னமும் ஆசிரியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வி பணியை சிறந்த பணி என்று தெரிந்தெடுத்து அக்கறையோடும் பாரத்தோடும் நல்ல ஆயத்தத்தோடும் பணி செய்கிற ஒவ்வொரு ஆசிரிய பெருமக்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, அவருடைய பிரயாசங்கள் வீணாய் போய்விடா அப்படி காத்துக்கொள்ளும். படிப்பிலே குறைவாயிருக்கிறவர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற விசேஷித்த வரத்தை கர்த்தர் ஆசிரியர்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். பள்ளி நிர்வாகிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் பணியை உண்மையும் செம்மையுமாய் நிறைவேற்ற உதவி செய்யும். ஆசிரியர்களுக்கும் பள்ளி பிள்ளைகளுக்கும் பயனுள்ள காரியங்களை அந்த சூழலிலே ஏற்படுத்தி கொடுக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பள்ளி சொந்தக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எந்த தொகைக்கு கையெழுத்து வாங்குகிறார்களோ அந்த தொகையை ஊதியமாய் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் வாய்ப்புகளையும் கர்த்தர் அவர்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தவறான காரியங்களிலே யாரும் ஈடுபடாதபடி நேர்மையாய் தங்கள் ஸ்தாபனங்களை நடத்தி செல்ல நீரேவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தனியார் மருத்துவமனை நடத்துகிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அதை ஒரு வியாபாரமாக்காமல் தேவை உள்ளவர்களுக்கு, துக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு, பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்யும் தொண்டு நிறுவனங்களாய் அது திகழ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறோம். இன்னமும் பற்பல விதமான தொண்டு நிறுவனங்களை ஏற்படுத்தி பணி செய்கிற ஒவ்வொருவரும் எடுக்கிற பிரயாசங்களை ஆசீர்வதித்தல்லும். அன்றுவரே, சமுதாயத்திலே பற்பல சூழ்நிலைகளினாலே தாழ்மையான நிலைமைக்கு அனுப்பப்பட்டவர்களை மீண்டும் மீட்டெடுத்து உயர்த்துவதற்கு அவர்கள் படும் பாடுகளை பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யாருக்கென்று உதவித் தொகைகள் வருகிறதோ அதை அவர்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதான கிருபையை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே மரணப்படுக்கையில இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை தங்கள் இரட்சகராய் அறிந்து கொண்டவர்களாக மரணத்தை சந்திக்க உதவி செய்யும். இன்னமும் ஏற்ற சிகிச்சை பெறுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தாமே அற்புதத்தை செய்து பரிபூர்ணமாய் அந்த வியாதியிலிருந்து விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உதவி செய்கிற வைத்தியர்களுக்கு தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் கர்த்தர் அருளி செய்தலும், இந்த நேரத்தில் அவர்களுக்கு தேவையான பண சகாயத்தை கர்த்தர் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நேரத்திலேயும் தூரமான இடங்களிலே வேலை செய்கிறவர்கள், தங்கள் குடும்பத்துக்கு அருகிலே இடம் மாற்ற வேண்டும் என்று வாஞ்சியோடு எடுக்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தல்லும். ஏற்ற நேரத்திலே இடமாற்றங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க கேட்கிறோம். இந்த நாளிலேயும் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எனக்காக ஜபிக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடு யாராவது இருப்பார்கள் என்றால் அவர்கள் உள்ளத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர், அவர்கள் விண்ணப்பத்தையும் நீர் கேட்கிறீர் என்பதை புரிந்து கொண்டு உம் பேரிலே பூரண விசுவாசம் வைக்க உதவி செய்யும். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை திருமண நாட்களை நினைவு கூர்ந்து உம்மை போற்றுகிற, உமை தொழுது கொள்ளுகிற, உமக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு உள்ளங்களோடு இணைந்து நாங்கள் உமை துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகள் பிரவேசிக்கிற புதிய ஆண்டை புதிய வகையிலே ஆசீர்வதித்து கொடுக்க கேட்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காமக்கு நன்றி செலுத்துறோம். எங்கள் ஜபங்கள் எல்லாவற்றையும் நீர் கேட்டதற்காமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற கர்த்தராயிருப்பதற்காமக்கு நன்றி செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்நாட்களிலே ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை சிந்தித்து வருகிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4 அதிகாரத்திலே கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து, நீங்கள் என்னிடத்திலே திரும்பாமற் போனீர்கள் என்று திரும்ப திரும்ப சொன்னார். அது மட்டுமல்ல, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்றும் கூறிவிட்டார். 5 அதிகாரத்திலே ஆமோஸ் மூலமாக அவர் சொல்லுகிற காரியம், பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலே சேராதேயுங்கள், பேர் சபாவுக்கும் போகாதேங்கள் என்று சொன்னார். காரணம் என்ன என்றால், இன்னமும் அவரை தேடும் காலம் அருகில் இருந்தது. எனவேதான் 4 வசனத்திலே கர்த்தர் இஸ்ரேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்னார். பிழைக்கும் காலகட்டத்திலே இருந்த அவர்கள் தேவனை தேடாதே போனார்கள். தொடர்ந்து ஆண்டவர் கூறுகிற வார்த்தைகளை கவனியுங்கள். ஆமோஸ் 5 அதிகாரம் 6 வசனம், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். இங்கே மீண்டுமாக கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இது என்ன ஒரு சிறந்த அழைப்பு இல்லையா? இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அணைக்க முடியாத ஒரு அக்னி யோசேப்பின் வீட்டிலே பற்றி அதை பட்சிக்கும் என்று சொல்கிறார். மனம் திரும்பும் காலகட்டத்துக்குள்ளே இருக்கும் பொழுது மனம் திரும்ப வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. அதாவது நீங்கள் என்னிடத்தில் திரும்பாவிட்டால் நான் உங்களை தண்டிக்க வேண்டியதாயிருக்கும் என்று தேவன் எச்சரிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்மை பார்த்தும் ஆண்டவர் இவ்வாறு எச்சரிக்கை அனுப்பும் பொழுது நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. இல்லை என்றால் தண்டனைக்கு நாமும் தப்ப முடியாது. ஆமோஸ் 5:7, நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறவர்களே, அவரை தேடுங்கள். வேதத்தை முற்றிலும் நம்பாதவர்கள் இந்த பகுதியை தங்களுடைய கருத்திற்கு சாதகமாக அடிக்கடி எடுத்து பயன்படுத்துவார்கள். இவர்கள் ரட்சிப்பின் கிரியைகளை முக்கியப்படுத்துகிறவர்கள். அதாவது நம்முடைய நற்கிரியைகளால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்கிறவர்கள். இவர்கள் இந்த பகுதியை சான்றாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இவர்கள் ஆமோஸ் கூறுவதின் முழு அர்த்தத்தையும் புரிந்து கொள்கிறதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களின் அன்றைய நிலையை பார்க்கும் பொழுது அவர்கள் தேவன் கூறியது போன்ற ஒரு தொழுகை முறையையே பின்பற்றினார்கள். தேவன் சொன்னது போன்று பலி செலுத்துதல், அவர் கூறியது போலவே சடங்காச்சாரங்களை மேற்கொள்ளுதல் போன்றவற்றிலே அவர்கள் மிக துல்லியமாகத்தான் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் வாழ்க்கைதான் சரியாக இல்லை. அவர்கள் கூறியது போன்று தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னதற்கேற்ற பிரகாரமாக வாழ்க்கை அவர்களிடத்திலே காணப்படவில்லை. சிலர் இவ்வாறு நினைக்கிறார்கள். அதாவது சபையிலே உள்ள சடங்காச்சாரங்களின்படி நடைமுறைப்படி எல்லாவற்றையும் செய்துவிட்டால் தாங்கள் பக்தி உள்ளவர்கள் என்று எண்ணுகிறார்கள். சபையின் சடங்காச்சாரத்தை மீறி நடைமுறையை மீறி நடந்துவிட்டாலோ அது தேவ தூஷணம் என்று கருதுகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவற்றிலே உண்மையான ஆபத்து இல்லை என்று நான் நினைக்கிறேன். உண்மையான ஆபத்து எதில் இருக்கிறதென்றால், ஒருவன் சபைக்கு சென்று தேவனை நன்றாக தொழுதுவிட்டு அல்லேலுயா ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபித்துவிட்டு வெளியே வந்து ஒரு நேர்மையற்ற, நீதியற்ற, உண்மையற்ற வாழ்க்கை நடத்துதலிலேயே இருக்கிறது. இதுவே தெருவில் நடக்கும் தேவ தூஷணம். வாழ்க்கை முறை சரியில்லை என்றால் இது நடக்கும். இந்த ஒரு காரியத்தை தான் இஸ்ரேல் மக்களின் வாழ்க்கையிலேயும் தேவன் கண்டனம் பண்ணுகிறார். கிறிஸ்துவின் மேலுள்ள ஜீவனுள்ள விசுவாசம் தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை. பிரியமானவர்களே, உங்களுடைய ரட்சிப்பிற்காக கிறிஸ்துவை நம்ப வேண்டியது முற்றிலும் தேவையானது. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிப்பதாக கூறிக்கொண்டு சபைக்கு வெளியே உள்ள வாழ்க்கையிலே சுவிசேஷத்திற்கு புறம்பான விதத்திலே காணப்படுவீர்கள் என்றால் அதை குறித்து ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் தான் சொல்ல முடியும். அது மிகவும் கடினமான வார்த்தைதான். அதை இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லியிருக்கிறார். அவர் காலத்திலே வாழ்ந்த சமய தலைவர்களை பார்த்து மாயக்காரனே என்று அழைக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தையை வேறு யாரும் பயன்படுத்தியிருக்க மாட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட மாய்மாலத்தை பிரசங்க பீடம் முதற்கொண்டு சபையின் பின் இருக்கையிலே இருப்பவர் வரை அநேகரிடத்திலே காண முடிகிறது. கிறிஸ்துவை அளவு கடந்து நேசிப்பதாகவும் விசுவாசிப்பதாகவும் கூறிவிட்டு சபையிலிருந்து வெளியே வந்தவுடன் நம்முடைய நடக்கையிலே சுவிசேஷத்திற்கு புறம்பாக காணப்படுவது, வாழ்வது, இதன் பெயர்தான் பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கை. அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்படும் இப்படிப்பட்ட வாழ்க்கைதான் இன்று சுவிசேஷம் பரவுவதற்கு தடையானதாயிருக்கிறது. இவ்வாறு சொல்வது அநேக கிறிஸ்தவர்களுக்கு பிடிக்கிறதில்லை. ஏனென்றால் அவர்கள் சில ஆலய பணிகளிலே இல்லாவிட்டால் ஊழிய பணிகளிலே மிகவும் மும்முரமாக இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்காக வாழ்வதிலே விருப்பம் காட்ட மாட்டார்கள். தங்களுடைய வியாபாரத்திலேயும் சமுதாய வாழ்க்கையிலேயும் வேத சித்தாந்தங்களை பின்பற்ற மாட்டார்கள். ஆமோசின் செய்தியின் அடிப்படை கருத்து இதுதான். கவனியுங்கள், விசுவாசத்தை அறிக்கையிடுவது போன்று வாழ்க்கை அமைய வேண்டியது அவசியம் என்று சொல்கிறார். இந்த ஒரு செய்தியை சொல்வதற்காக தேவன் தென் இஸ்ரவேல் தேசமாகிய யூதாவிலிருந்து இந்த வட இஸ்ரவேல் தேசத்திற்கு ஆமோசை அழைத்து வர வேண்டியது அவசியமாயிற்று. ஏனென்றால் பெத்தேலிலும் சமாரியாவிலும் இருந்த ஊழியர்கள் மக்கள் என்ன விரும்பினார்களோ அதைத்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அருமையானவர்களே, தேவன் சொல்ல விரும்புகிறதை சொல்லும் ஊழியக்காரர்கள் இன்றும் அதிகம் அதிகம் தேவை. ஒரு தேவ ஊழியர் சொல்லும் பொழுது சபை மக்கள் விரும்புவதை ஊக்குவிக்கும் இடமாக பிரசங்க மேடை போய்விட்டது என்று சொல்கிறார். அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவுக்கு 2 தீமோத்தேயு 4:3-4 என்ன எழுதுகிறார் கவனியுங்கள்.
ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திணவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்கிறார். மக்கள் காது எது செம்மையானதோ இனிமையானதோ அதை கேட்கும்படி இச்சை உள்ளதாகிவிட்டது. அவ்வாறு போதிக்கிறவர்களையே இவர்கள் தனிப்பட பார்த்து நீங்கள் எவ்வளவு ஆறுதலாக இனிமையாக பேசுகிறீர்கள் என்று வாழ்த்துகிறார்கள். இவ்வாறு மக்கள் பிரசங்கியாரின் முதுகை சொரிகிறார்கள். பிரசங்கியார் மக்களின் முதுகை சொரிகிறார். ஆகவே அவர்கள் இருவருக்கும் இனிமையான நேரம்தான். ஆனால் இது வேதத்திற்கு ஒவ்வாத ஒரு நேரம். இந்த அநேக சபைகள் இப்படித்தான் காணப்படுகின்றன. மக்கள் தங்களுடைய உலக உயர்விற்கேற்ற செய்திகளையே கேட்க விரும்புகிறார்கள். ஆமோஸ் இங்கே ஒரு கடினமான செய்தியை கொடுத்தபடியினால் மக்கள் அவரை அவமதித்தார்கள். ஆனாலும் அவர் மக்களின் உண்மையான நிலைமையையே திரும்ப திரும்ப சுட்டிக்காட்டினார். அவர்கள் பக்தியற்றவர்கள் என்பதை ஆமோஸ் திட்டமும் தெளிவுமாக எடுத்து சொன்னார். ஆமோஸ் 5:8 பாருங்கள். அவர் அருமீனையும் மிருக சீரிஷத்தையும் உண்டாக்கினவர். அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இங்கே மீண்டுமாக கர்த்தருடைய கிருபையான அழைப்பை பார்க்கிறோம். தேவன் நீடிய பொறுமை உள்ளவர். அவர் என்னையும் உங்களை விட எவ்வளவோ அதிகமான பொறுமை உடையவர். நாம் அவரிடத்தில்தான் பொறுமை என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் எவ்வளவு நீடிய பொறுமையும் கிருபையும் உள்ளவர். அவர் அருமீனையும் மிருக சீரிஷத்தையும் உண்டாக்கினவர். இது வானிலே காணப்படுகிற அநேக நட்சத்திர கூட்டங்களிலே ஒன்று. இன்றைய நாட்களிலே உள்ள புவியியல் வல்லுநர்களுக்கு இதை குறித்து அதிகம் தெரியும். அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர் என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். அதாவது தேவனே மழையை பெய்ய பண்ணுகிறவர். வெப்பத்தினாலே கடல் தண்ணீர் நீராவியாக மாறி பின்னர் மேகமானது தண்ணீரை சுமந்து கொண்டு வந்து சரியான இடத்திலே மழையாக பொழிகிறது என்றாலும் இது எவ்வாறு நடைபெறுகிறது? இவைகளை ஒருவர் இயக்காமல் எவ்வாறு இப்படி அது நடைபெற முடியும்? சரியான இடத்திற்கு வந்தவுடன் அந்த தண்ணீர் உள்ள மேகத்தை அவிழ்த்து விடுகிறது யார்? அருமையானவர்களே, தேவனே இதை செய்கிறார். அவரே கடலிலிருந்து தண்ணீரை மேலே இழுக்கிறார். இழுத்த தண்ணீரை மேகத்திலே வைக்கிறார். இந்த மேகத்தை சரியான இடத்திற்கு கொண்டு வந்து அங்கே அதை மழையாக பெய்ய பண்ணுகிறார். ஆமோஸ் சொல்கிறார், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அதாவது ஆமோஸ் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் மாயையின் இடத்திலே திரும்பிவிட்டீர்கள். உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு ஏற்றதாக காணப்படவில்லை. சிருஷ்டிகராய தேவனை உங்கள் வாழ்க்கை மய்மைப்படுத்துகிறதாக இல்லை என்று சொல்கிறார். தொடர்ந்து 9-10 வசனங்களை பாருங்கள். அரணான ஸ்தலத்தின் மேல் பால் கடிப்பு வரத்தக்கதாக அவர் கொள்ளை கொடுத்தவனை பலத்தவனுக்கு விரோதமாய் லகுவடைய பண்ணுகிறவர். ஒலிமுக வாசலிலே கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒலிமுக வாசலிலே கடிந்து கொள்ளுகிறவர் யார் தெரியுமா? அவர்தான் நியாயாதிபதி. கோட்டை சுவர்களால் சூழப்பட்ட அந்த நகரத்தின் வாசலிலேயே நீதிமன்றம் அந்நாட்களிலே கூடியது. நியாயாதிபதிகள் ஒலிமுக வாசலிலே அமர்ந்திருந்தார்கள் என்று வேதத்தின் பல பகுதிகளிலே பார்க்கிறோம். நகோமி ரூத் என்பவர்களின் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க போவாஸ் பெத்லேமில் இருந்த ஒலிமுக வாசலுக்கு நெருங்கிய உறவினர்களை அழைத்து வந்தான் என்று ரூத் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். லோத்து சோதோமிற்கு சென்றபோது அவன் அங்கேயுள்ள அரசு காரியங்களிலே தலையிட்டான். அவன் வாசலிலே இருந்தான் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. அங்கே அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? அவன் நியாயாதிபதியாக இருந்தான். தவறான காரியங்களை கடிந்து கொண்ட நியாயாதிபதிகள் பகைக்கப்பட்டார்கள் என்று ஆமோஸ் சொல்கிறார். ஆனால் அன்று இஸ்ரவேல் தேசத்திலே அநேக நியாயாதிபதிகள் தீமை செய்கிறவர்களுடன் ஒத்துழைத்து சென்றார்கள். யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். ஒரு நியாயாதிபதி நீதியையும் உண்மையையும் வலியுறுத்திய பொழுது அவன் மிகவும் இகழ்ச்சி அடைந்தான். ஆமோசின் நாட்களிலே இருந்ததை விட இன்று மனிதனுடைய சுபாவம் முன்னேற்றமடைந்து விட்டது என்று நினைக்கிறீர்களா? இல்லை பிரியமானவர்களே. வசனம் 11 பாருங்கள், நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குகிறபடியினால் நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள், ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை. இன்பமான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள், ஆனாலும் அவைகளின் ரசத்தை நீங்கள் குடிப்பதில்லை. இங்கே அவர் என்ன சொல்கிறார்? ஏழைகளுக்கு நீதி நியாயம் கிட்டவில்லை. ஏழை எளியவர்களுக்கு இன்றும் நீதி கிடைப்பதில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் நாமும் அவர்கள் மத்தியிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே அது தெரிந்த ஒரு காரியம். அது மட்டுமல்ல, அழகான வீடுகளையும் இன்பமான தோட்டங்களையும் குறித்து அவர் என்ன சொல்லுகிறார்? சமாரியாவிலே கட்டப்பட்டிருந்த அழகான அரண்மனைகள் எல்லாம் இன்று அழிந்து கிடக்கின்றன. இந்த ஆமோஸின் எச்சரிப்பின் செய்தி கொடுக்கப்பட்ட சிறிது காலத்திற்குள்ளாக அவைகள் அழிக்கப்பட்டுவிட்டன. அவைகள் சுமார் 3000 ஆண்டுகளாக அழிந்தே காணப்படுகின்றன. ஆமோஸ் 5 அதிகாரம் 12 வசனத்தை பாருங்கள், உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒலிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். பிரியமானவர்களே, அன்றைய நாட்களின் நீதிமன்றத்திலே ஏழைகள் நியாயத்தை பெற முடியவில்லை. சரி, இன்று இந்த நிலை மாறியிருக்கிறதா? உலகம் முழுவதிலும் ஏழைகளின் நிலை அன்று போல்தான் இன்றும் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அவர்களுக்கு நீதி மறுக்கப்படுகிறது, அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், நியாயம் புரட்டப்படுகிறது. பணக்காரர்கள் விலை கொடுத்து நீதியை வாங்கி விடுவதனாலே இந்த நிலை ஏற்படுகிறது. ஆனால் தேவன் இந்த காரியங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு தேசத்திலே நீதி புரட்டப்படும் பொழுது கர்த்தர் அதை கவனத்தில் கொள்ளுகிறார். இந்த பூமியை நடத்தி செல்லும் பொறுப்பை மனித அரசாங்கங்களின் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பூமியின் தேசமெல்லாம் தேவனுடைய ஏற்பாடுதான், அதற்கு மக்களே பொறுப்பாளிகள். அதிலே அவர்கள் தவறும் வேளையில் தேவன் அவர்களை அகற்றுகிறார். இவ்வாறு ரோம சாம்ராஜ்யம் உலக வரலாற்றிலிருந்து நீக்கப்பட்டதோ அவ்வாறே தேவன் இந்த தவறிய தேசங்களை, பொறுப்பிலுள்ள மக்களை வரலாற்றிலிருந்து அகற்றிவிடுகிறார். இதை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். ஆமோஸ் 5 அதிகாரம் 13 வசனத்தை பாருங்கள், ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாயிருக்க வேண்டும், அந்த காலம் தீமையான காலம். வேறு விதமாக சொல்ல வேண்டுமானால், அன்றைய நாட்களிலே வாழ்ந்தவர்கள் நீதி நியாயத்தை பெற முடியாது என்பதை அறிந்து கொண்டபடியினாலே அநேக மக்கள் நல்லவர்கள் அமைதியாக இருந்துவிட்டார்கள். அவ்வாறு செய்வதே புத்திசாலித்தனம். ஒருவேளை அவர்கள் அந்த சூழ்நிலையிலே எதிர்த்து செயல்பட்டாலும், தாங்கள் எதிர்ப்பை தெரிவித்தாலும் அது அவர்களுக்கு ஒரு சிறிதளவு நன்மையை கூட தரப்போவதில்லை. இன்றும் கூட இப்படிப்பட்ட நிலை காணப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். பணம் உள்ளவர்கள் வலியவர்கள் சொல்வதே மக்கள் மத்தியிலே ஈடுபடுகிறது. ஆகவே அநேக நல்லவர்கள் தங்கள் வாயை திறவாமல் அமைதியாக இருந்து விடுகிறதை பார்க்கிறோம். திருச்சபைகளிலேயும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இன்றும் நாம் காண முடிகிறது. ஏனென்றால் தாங்கள் வாய் திறந்து எதையாவது சொன்னாலும் அதை ஒரு பொருட்டாக மக்கள் எண்ணுவதில்லை. இஸ்ரவேல் அன்று தீமையான காலத்திற்குள்ளே வந்தது போலவே நாமும் ஒரு கொடிய காலத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். ஆமோஸ் 5 அதிகாரம் 14 வசனம் பாருங்கள், நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாய கர்த்தர் உங்களோட இருப்பார். இஸ்ரவேல் தன்னிடமாக திரும்ப வேண்டுமென்று மீண்டும் மீண்டும் தேவன் அதற்கு அழைப்பு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். கிருபையின் காலத்தை நீட்டிக்கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து 15 வசனம் பாருங்கள், நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒலிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். சில பெரிய மனிதர்கள் எவ்வளவோ தவறு செய்த பின்பும் அவர்கள் நியாயமான தண்டனையை அடையாமல் தப்பிவிடுகிறார்கள். ஆனால் ஒரு ஏழையான மனிதன் தன்னுடைய நியாயமான காரியத்தை கூட மற்றவர்கள் முன்னிலையிலே சொல்ல இயலவில்லை. காரணம் என்ன? அவன் நியாயத்தை கேட்க, செவிசாய்த்து கேட்க, கவனிக்க யாரும் இல்லை. ஆகவேதான் தேவன் சொல்கிறார், நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒலிமுக வாசலிலே நியாயத்தை நிலைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். ஒருவேளை சேனைகளின் தேவனாய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார் என்று சொல்லப்படுவது என்ன? அதாவது ஒரு சிறிய வாய்ப்பு இருக்கிறது, இருந்த போதிலும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று ஆமோஸ் சொல்கிறார். இப்பொழுது ஆமோஸ் இன்னொரு பகுதியை நோக்கி நகர்ந்து செல்கிறார். நியாய தீர்ப்பு நெருங்கி வருவதை குறித்து எச்சரிக்கவும் கர்த்தருடைய நாளை குறித்து சொல்லவும் அவர் கடந்து செல்கிறார். வாசிக்கிறேன் ஆமோஸ் 5:16-17. ஆதலால் ஆண்டவரும் சேனைகளின் தேவனுமாய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும், எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும் ஒப்பாரிபாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள். எல்லா திராட்சை தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கும், நான் உன் நடுவே கடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் மனம் திரும்ப போவதில்லை என்று அறிந்திருக்கிற தேவன் வரப்போகின்ற நியாய தீர்ப்பை குறித்து இங்கே தெளிவுபட கூறுகிறார். மரணம் ஒவ்வொருவரையும் தொடுவதனாலே எல்லாரும் புலம்புவார்கள். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இன்று உங்களுடைய நிலை எப்படிப்பட்டதாயிருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தேவனுடைய எச்சரிப்பை பெற்றும் மனம் திரும்பக்கூடாது என்று உறுதியாக இருக்கிறீர்களா? ஏழைகளை ஒடுக்குகிறீர்களா? பாவத்திலே தொடர்ந்து வாழ்கிறீர்களா? நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் உங்களுக்குத்தான் நஷ்டமே ஒழிய தேவனுக்கு அல்ல. மக்கள் ஏன் மனம் திரும்ப விரும்புகிறதில்லை என்றால், அவர்களுக்கு தொடர்ந்து பாவம் செய்து வாழ விருப்பமாயிருக்கிறது. உலகத்தை அனுபவிக்கவும் பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கவுமே ஆசை உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆகவே அவர்கள் இயேசுவண்டை வர தயங்குகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் இயேசுவை விட்டு தூரமாயிருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் இந்த வேளையிலே உணர்த்துவார் என்றால், கிருபையின் காலம் முடியும் என்பதாக. இன்றே மனம் திரும்பி அவரண்டை வாருங்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை குறித்தும் மனம் திரும்புவதை குறித்தும் மேலும் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். ஒருவேளை உங்கள் உள்ளத்திலே பாவ உணர்வோடு ஆண்டவரிடத்திலே மனம் திரும்புவீர்கள் என்றால், இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையை அவரண்டை சமர்ப்பியுங்கள். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இஸ்ரேல் மக்களுடைய பாவங்களை குறித்து நீர் மீண்டும் மீண்டும் கூறி அவர்களுக்கு வரப்போகிற ஆபத்தை குறித்து நீர் எச்சரிப்பு கொடுத்துக் கொண்டே இருந்தீரையா. அதேபோல எங்களுக்கும் நீர் எச்சரிப்பு கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். இன்னமும் கிருபையின் காலத்திலே வாழ்கிற நாங்கள் உம்மண்டை திரும்ப முடியும் என்ற நற்செய்தியை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவத்திற்கான தண்டனையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை மட்டும் உண்மை என்று பரிபூர்ணமாய் நம்பி உம்முடைய சமூகத்திலே வருகிற ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் நீர் தர ஆவல் உள்ளவராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வேளையிலேயும் தங்கள் பாவமான வாழ்க்கையை குறித்து வேதனையோடும் கசப்போடும் உம்முடைய பாதத்திலே வருகிற ஒவ்வொருவருக்கும் நீரே பாவ மன்னிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலையையும் கொடுத்து ஒரு மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் அருமை நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். எபேசியர் 6:8. எபேசியர் 6:8.
டிரான்ஸ்வர் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் இன்று இரவு 10:45 மணிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியை கேளுங்கள். வணக்கம்.